ओम नमो भगवते वासुदेवाय, भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, नारायण नमस्कृत्य नारायण सेव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जय मुद्रे अष्टप्रायेश भद्रेशं भागवत सेवया भवितुमस्लोके भक्तिवनस्ति. ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் குந்தி மாறனின் பிரார்த்தனைகள் பாதம் 26. ஜன்மைஸ்வரிய சுதர் ஸ்ரீபீரியதமான மதத்துமான் நேவாரியவிதாதும் வை துவாமகிஞ்சன கோச்சரம். ஜன்மைஸ்வரிய சுதர் ஸ்ரீபீரியதமான மதத்துமான் நைவாரியவிதாதும் வை துவாமகிஞ்சன கோச்சரம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபேசனார் என்று பக்திதான் சுவாமி ஸ்ரீ பிரபுபாத் ஜாய ஸ்ரீ பிரபுபாத். மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணிவிட முடியும், ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் பிரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக்கொள்ள முயலும் ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. ஒருவரை கௌரவமான குடும்பத்தில் பிறந்து அதிகமான செல்வத்தை பெற்றிருத்தல், கல்வி மற்றும் கவர்ச்சியான உடல் அழகு ஆகியவற்றை பெற்றிருத்தல் பௌதிக முன்னேற்றமாக கருதப்படுகின்றன. பௌதிகவாதிகள் அனைவரும் இத்தகைய பௌதிக செல்வங்களை பெறுவதில் தீவிரமாக உள்ளனர். இதுவே பௌதிக நாகரிக முன்னேற்றம் எனப்படுகிறது. ஆனால் செல்வங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் நிலையற்ற உடைமைகளில் மயங்கி திமிர் பிடித்தவர்களாக நடந்து கொள்கின்றனர். இதுவே பௌதிக நாகரிக முன்னேற்றம் பெறுகிறது. ஆனால் செல்வங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் நிலையற்ற உடைமைகளில் மயங்கி திமிர் பிடித்தவர்களாக நடந்து கொள்கின்றனர். இதன் விளைவாக இத்தகைய திமிர் பிடித்தவர்களால் பகவான் புனிதநாமத்தை ஓ கோவிந்தா ஓ கிருஷ்ணா என்று மனப்பூர்வமாக உச்சரிக்க இயலாது. ஒரு முறை பகவான் புனிதநாமத்தை உச்சரிப்பதால் பாவி ஒருவன் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்கிறான் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இதுவே பகவான் புனிதநாமத்தை உச்சரிப்பதன் வலிமையாகும். இது சிறிதும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாகாது. பகவானின் புனிதநாமத்திற்கு உண்மையாகவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் உண்டு. ஆனால் இத்தகைய உச்சரிப்பிலும் தரம் என்பது உண்டு. அது உணர்வின் தரத்தை பொறுத்ததாகும். ஆதரவற்ற ஒருவரால் பகவான் புனிதநாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும். ஆனால் அதே புனிதநாமத்தை பௌதிகத்தில் பெருந்திருப்தி அடைந்தவரால் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க இயலாது. பௌதிக திமிர் பிடித்த ஒருவன் பகவான் புனிதநாமத்தை எப்போதாவது உச்சரிக்க கூடும், ஆனால் அவனால் தரமாக உச்சரிக்க இயலாது. ஆகவே பௌதிக முன்னேற்றத்துக்குரிய நான்கு கொள்கைகளான கௌரவமான குடும்பம், நல்ல கல்வி, உயர்ந்த கல்வி மற்றும் நல்ல செல்வம், கவர்ச்சியான அழகு ஆகியவை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உள்ள இடைஞ்சல்கள் என்று கூறப்படுகின்றன. காய்ச்சல் சுகாதாரமற்ற உடலின் ஒரு புற அம்சம் என்பதைப் போலவே தூய ஆன்மீக ஆத்மாவை மூடியுள்ள பௌதிக திரையும் ஒரு புற அம்சமாகும். பொதுவான முறை என்னவென்றால் காய்ச்சலின் அளவை குறைத்துவிட வேண்டும். தவறான சிகிச்சை முறையால் அதை அதிகரித்துவிடக்கூடாது. ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் சில சமயங்களில் பௌதிக வாழ்வில் ஏழ்மையானவர்களாக இருப்பதாக காணப்படுகிறது. இது உற்சாகத்தை குன்றிவிடச் செய்யாது. மாறாக காய்ச்சலின் உஷ்ணம் குறைவதானது எப்படி நல்லதோ அதுபோலவே இந்த ஏழ்மையான நிலை நல்ல அறிகுறியாகும். வாழ்வின் நோக்கத்தை பற்றி அறியாமையில் அதிகமாக ஒரு நாட்டிவிடக்கூடிய பௌதிக மார்க்கத்தின் அளவை குறைத்துக் கொள்வதே பௌதிக மார்க்கத்தின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டியதே வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பௌதிக மயக்கத்தில் ஆழ்ந்துள்ளவர்கள் பகவான் ராஜ்யத்திற்குள் நுழைய சிறிதும் தகுதியற்றவர்கள் ஆவார்கள். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்வரூபம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாவிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதிம் சபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ஸ்ரீரூபாம் சாகிருஜாதம் சககனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சகனலலிதா ஸ்ரீ விசாகாம்ச நமாம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நாமினே நமாச்சாரிய பாதாய குருபதாயினே கௌரகதாம் தாயனே கிராமதானே ஹரி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதாகநாதர் ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கே. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து கடந்த சில தினங்களாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் குந்தி மகாராணிய பிரார்த்தனையில் வந்து பகிர்ந்துட்டுருக்கோம், கலந்து பேசிட்டுருக்கோம். குந்தி மகாராணிய பிரார்த்தனைகளில் இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமானது. என்ன சொல்கிறாங்க குந்தி மகாராணி? ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபி ஏதமான மகப்புமான் நெய்வார்க்கதி காதும்பை துவாம் அகிஞ்சன கோச்சரம். அகிஞ்சன கோச்சரம்னு என்ன அர்த்தம்னா, பௌதீகத்தில் சோர்வடையாதவரால் சுலபமாக அணுகப்படக்கூடியவர். அகிஞ்சன கோச்சரம்னா பௌதீகத்தில் சோர்வடையாதவன், அவங்களால பௌதீகத்தில் பற்றற்றவங்களால பௌதிக வாழ்க்கையில் யார் பற்றற்று இருக்காங்களோ அவங்க பகவான் ரொம்ப சுலபமாக இருக்கார். அதுதான் ரகசியம். எப்போ நம்மளால் பகவானை சுலபமாக அடைய முடியும்னா, நம்ம பௌதிக விஷயங்களை துறக்க தயாராது. புலன்பு விஷயங்களை திறந்தால் தான் நம்ம பக்தித்துவம் முன்னேற்றம் அடைய முடியும். புலன்பு விஷயங்களில் மூழ்கி இருக்கிற வரைக்கும், பௌதிக சுகத்தை அனுபவிக்கும் நினைக்கிற வரைக்கும் நம்மளால் பகவான்கிட்ட நெருங்க முடியாது. அதனால தான் குந்தி மகாராணி நாலு விஷயம் சொல்கிறாங்க. ஜென்ம ஐஸ்வர்யா ஸ்ருதா ஸ்ரீ. ஜென்மனா உயர்ந்த குலத்தில் பிறக்கிறது, உயர்ந்த குலத்தில் பிறக்கிறவங்க, ஐஸ்வர்யம் செல்வம் வேணும் விரும்புகிறவங்க, நல்லா படித்தவங்க, சாஸ்திரங்கள்லாம் படித்தவங்க, இல்லை பௌதிக கல்வியில் உயர்ந்தவங்க, அப்புறம் ரொம்ப அழகானவங்க, இதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அந்த நிலையில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் பகவான்கிட்ட வரமாட்டேன். அதை நம்ம கண் கூட பார்க்கலாம். ஜட உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்காங்க, ஏன் அவங்கள கிருஷ்ணர் சரணடைய மாட்டீங்க? ஏன்னா அவங்களுக்கு செல்வம் செல்வ கையில் இருக்கிறதுனால, அவங்ககிட்ட நிறைய பணம் காசுலாம் இருக்கிறதுனால அவங்க வந்து தங்களே எஜமான நினச்சிக்கிறேன், நான் தான் எஜமானம், என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இதனுடைய சொத்து, இது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற பொய் அகங்காரம். ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுக்கு பொய் அகங்காரம் இருக்கும். அது மாதிரி உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டாலும் அந்த அகங்காரம் இருக்கும். நான் பிராமண குலத்தில் பிறந்திருக்கேன், நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப ராஜகுலத்தில் பிறந்தவங்க, ராஜகுலத்தில் பிறந்தவங்க, பிராமண குலத்தில் பிறந்தவங்க, அந்த மாதிரி உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்களும் பொய் அகங்காரத்தினால பகவானை சரணம். அப்போ உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, உயர்ந்த செல்வம் உடையவங்க, ரொம்ப அழகானவங்க, அதுக்கப்புறம் ஜென்ம ஐஸ் ரொம்ப படித்தவங்க, எம்ஏ எம்எஸ்டி பிஹெச்டி எம்பில் இது மாதிரி பெரிய டாக்டர் லாயர் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப படிச்சுட்டாங்க இல்லையா, அதனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். விஞ்ஞானிகள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எங்களோட முயற்சியில் எழுதி கண்டுபிடிச்சிருவோம். கொஞ்ச நேரம் பாருங்கள், இந்த உலகம் எப்படி கண்டுபிடிச்சிருந்தேன், எப்படி படைக்கப்பட்டது நான் சொல்கிறோம், அது பின்னாடி யார் இருக்காங்க, எல்லாம் எப்படி இயற்கையாக தோன்றுறது, எல்லாமே எங்களுடைய முயற்சினால நாங்கள் சொல்லுவோம். கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு இவங்கெல்லாம் பகவானை சரணடைய மாட்டாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்க சரணடைய மாட்டாங்க, அந்த நிலையை முயற்சிக்கிறவங்களும் சரணடைய மாட்டாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, அப்புறம் உயர்ந்த கல்வி படித்தவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப வசதியானவங்க, அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் பகவான்கிட்ட வரமாட்டாங்க. அதே மாதிரி இதையெல்லாம் அடையணும் முயற்சிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் வரமாட்டாங்க. நான் பெரிய படித்து பெரிய பண்டிதன் ஆகணும், நான் ரொம்ப அழகாக இருக்க முயற்சி, இந்த உடலை ரொம்ப அழகாக வச்சுக்கணும், இளமையாக வச்சுக்கணும், இந்த உடலுக்காக ரொம்ப நேரத்தை செலவு பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறாங்க, உடலுக்காக பயங்கரமாக உடற்பயிற்சி பண்ணுறாங்க, ஆசனம் பண்ணுறாங்க, பியூட்டி பார்லர் போய் தன்னை அழகு படுத்திக்கிறாங்க, இவ்வளவு நேரம் மணிக்கணக்காக செலவு பண்றாங்க, சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிறாங்க, அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறாங்க தொலைக்காட்சியில, இவ்வளவு நேரம் இருக்குதான் நிறைய பத்திரிகைகளை வாங்கி படிக்கிறாங்க, எப்படி நான் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறது, இவ்வளவு நேரம் செலவு பண்றாங்க இருக்காங்க. உடலுக்காக நிறைய பேர் இந்த உலகத்தில் நேரம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா நான் இந்த உடல், அது பொய்யாங்காரம் தானே, நான் இந்த உடல்ங்கிற வலுவா இருக்கிறவங்களும் பொய்யாங்காரத்தினால கிருஷ்ணர சரணடைய மாட்டான். அதே மாதிரி இந்த உடலுக்காகவே திட்டமிட்டு இருக்கிறவங்களும் கிருஷ்ணர சரணடைய மாட்டான். நேரத்தை நம்ம பார்க்கலாம், காலையில பயங்கரமா நடைப்பயிற்சி பண்ணுவாங்க, வாக்கிங் எல்லாம் போவாங்க, அந்த நேரத்தில் அவங்க ஜபிக்கலாம், அந்த நேரத்தில் மங்களாரதி கோயிலில் வந்து பூஜையில் அட்டன் பண்ணலாம், கலந்துக்கலாம், பகவானின் நாமத்தை உச்சரிக்கலாம், அது வராது. ஏன்னா அவனுடைய இந்த பொய் அகங்காரம் அவங்கள தடுக்கும், செய்ய விடாது. நான் இந்த உடல், இந்த உடலுக்காக தான் நான் முதல் முயற்சிக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காகவும் இந்த உடலை உடன்பத்துக்காக பலப்படுத்துறதுக்காகவும் நிறைய நேரங்கள் செலவு பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப செல்வம் இருக்கிறவங்க அது புலன்பத்துக்காக பயன்படுத்துவாங்க, நல்லா சாப்பிடணும், தூங்கணும், விதவிதமான ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், நிறைய பெண்களோட உல்லாசமாக இருக்கணும், நிறைய புகழ் வரணும், புகழுக்காக தான தர்மம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எப்படி செல்வத்தோடு நேரம் நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய நேரம் எப்படி என்னுடைய பணத்தை நான் வந்து புலன்பத்துக்காக பயன்படுத்தலாம், அப்படி அப்படி உள்ளவங்களும் இருக்காங்க. புலன்பத்துக்காக செல்வத்தை செலவு பண்ணுறவங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க, நான் ஏன் போய் கடவுள்கிட்ட போகணும், எல்லாருமே என்ன கடவுளாக நினைக்கிறாங்க. நான் ஒரு ராஜாவுடைய புத்திரன், இல்லை நான் ஒரு அரசியல் தலைவருடைய பையன், இல்லை நான் ஒரு பிராமணனுடைய பையன், நான் ஒரு பெரிய பண்டிதன், ஓ எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நான் எதுக்காக கடவுள்கிட்ட போகணும். அந்த மாதிரி உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்களுக்கும் ரொம்ப சொத்து உள்ளவங்களுக்கும் அப்புறம் இந்த உடலை ரொம்ப அழகாக வச்சுக்கணுங்கிறவங்களுக்கும் அப்புறம் பேரண்ட சொன்ன நல்லா படித்தவங்க, எங்கள் யாருமே அவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்களும் சீக்கிரமாக வரமாட்டாங்க, அந்த நிலைக்காக முயற்சிக்கிறவங்களும் வரமாட்டாங்க. இப்போ பார்க்குறமே எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தில், கூப்பிட்றோம் எல்லோரும் வாங்க, ப்ரபுபாத் சொல்கிறார் எல்லாரையும் கூப்பிட்றாரு வாங்க வந்து கலந்துக்கங்க, எவ்வளோ பேர் வராங்க, நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஐயோ நேரம் இருக்கேன், பையன் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான், இது படிக்கிறான், அவன் டியூஷன் போகிறான், இவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாங்க பௌதிக கல்விக்காக. ஆனால் பகவத்கீதை வந்து ராஜவித்யா, ராஜகுகியம், பவித்திரம், இதை உத்தமம் கிருஷ்ணர் சொல்ல, இந்த பகவத்கீதை அறிவின் அரசன், உன்னதமானது, தூய்மையானது, ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது சொல்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் பிரேம குமர்த்தோ மகான், ஸ்ரீமத் பாகவதம் அழுக்கற்ற ஒரு புராணம், பகவான் மேல பிரேமத்தை கொடுக்கக்கூடியது. விவத பாகவதம் ரசமாலயம் ரசிதாவோ பாவுகா, பாகவத புராணம் எல்லா வேதங்களுடைய சாரம், ஜூஸ் ரசம், அதை அனுபவிக்க தெரியுதா உங்களுக்கு? நேரம் இல்லை சொல்லிடுவாங்களே, எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு உபன்யாசத்துக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் வர நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூப்பிடாதீங்க, அன்றைக்கி தான் நாங்கள் நிறைய வேலை வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம பார்க்குறோம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னா, ஐயோ நாங்கள் ஆறு நாளும் வேலைக்கு போகிறோங்க, ஸ்கூலுக்கு போகிறோங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நாங்கள் டிவி பார்த்துட்டு அனுபவிக்க வேண்டாமா, புலன்பு அனுபவிக்க வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது வீட்டில் புலன்பு அனுபவிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், புலன்பு அனுபவிக்கணும், அன்றைக்கும் நிறைய வேலை வச்சுருப்பாங்க. அப்போது வாரத்தில் ஆறு நாள் கடினமாக புலன்பத்துக்காக உழைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை புலன்பு, சனிக்கிழமை பூரா சனிக்கிழமை இரவு 12 மணி வரைக்கும் புலன்பு அனுப்பிப்பாங்க, அதுக்கப்புறம் காலையில் 11 மணி 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருப்பாங்க, எழுந்து திரும்ப தொலைக்காட்சி முன்னாடி இருந்து புலன்பு அனுப்பிச்சுட்டு அந்த ஒரு நாளாவது புலன்பத்தில் இன்னும் மூழ்கி போய், ஏற்கனவே புலன்பத்தில் மூழ்கி போய் தான் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக புலன்பத்தில் இருக்கணும்னு விரும்புவாங்க. நிறைய காரணங்களை சொல்லுவாங்க, பாகவத உபன்யாசிவாங்க, பகவத்கீதை உபன்யாசிவாங்க, கேளுங்க, பகவானை போய் தெரிஞ்சுக்குங்க, ஐயோ எங்களுக்கு நேரம், பகவானுடைய நாமத்தை உச்சரிங்க, இங்கே பிரபுபாசுதான் அவங்க தான், அவங்க வாயில கோவிந்தா கிருஷ்ணாங்கிற நாமையும் வராது, எல்லாரும் இத்தகைய திமிர் பிடித்தவர்களால் பகவான் புனித நாமத்தை ஓ கோவிந்தா ஓ கிருஷ்ணா என்று மனப்பூர்வமாக உச்சரிக்க இயலாது, அவனால சொல்ல முடியாது. நிறைய பேர் பாருங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ண வைக்க முடியுதா, நம்மளால் சேன் பண்ண வைக்க முடியுது, ஏன் முடியல, திமிர் பிடித்தவர் சொல்றாரு பிரபுபாத். கௌரவமான குடும்பத்தில் பிறந்து அதிகமான செல்வத்தை பெற்றிருத்தல், கல்வி மற்றும் கவர்ச்சியான உடல் அழகு ஆகியவற்றை பெற்றிருத்தல் என்பது பௌதீக முன்னேற்றமாக கருதப்படுகிறது. பௌதிகவாதிகள் அனைவரும் இத்தகைய பௌதிக செல்வங்களை பெறுவதில் தீவிரமாக உள்ளனர், இதுவே பௌதிக நாகரிக முன்னேற்றம் எனப்படுகிறது. ஆனால் செல்வங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் நிலையற்ற உடைமைகளில் மயங்கி திமிரி பிடித்தவர்களாக நடந்து கொள்கின்றனர். இதன் விளைவாக இத்தகைய திமிரி பிடித்தவர்களால் பகவான் புனித நாமத்தை ஓ கோவிந்தா ஓ கிருஷ்ணா என்று மனப்பூர்வமாக உச்சரிக்க இயலாது. ஏன் அவங்களால சொல்ல முடியல? எதனால வந்து நம்ம வந்து நகர சங்கீர்த்தனை பண்ணிட்டு போறோம், நகர கீர்த்தனை பண்ணும்போது ஏன் எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பொய் அகங்காரம் தடுக்குது, அவங்க சொல்ல விடாது இல்லையா. நகர கீர்த்தனை பண்ணும்போது உண்மையாலுமே அவங்க வந்து என்ன பண்ணணும், ஓ இங்க பாருங்க பக்தர்களாம் நம்ம சங்கீர்த்தனை பண்ணிட்டு போறாங்க, நம்மளும் கூட வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வரணுமா இல்லையா? ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா அந்த பொய் அகங்காரம் தடுக்கும். இவங்க சொல்லி நான் என்ன சொல்றேன், நாயே அந்த பேரை சொல்லணும், நான் என்னுடைய பேரை சொல்லிக்குவேன், என்னுடைய புகழ தற்பெருமை பேசிட்டு எல்லாத்துக்கும் இருப்போம். எல்லாருக்கும் பௌதிகவாதிகளுக்கு தன்னை புகழ்ந்துக்கணும், அரசியல் தலைவர் சினிமா நடிகர் அவங்களுக்கெல்லாம் அவங்கள புகழ்ந்துக்கணும், அவங்கள மற்றவங்க புகழணும், அதுதான் விருப்பம். யாருக்குமே வந்து பகவானை புகழணுங்கிற விருப்பம் கிடையாது. காரணம் என்னது? பொய் அகங்காரம், பொறாமை. பகவான் மேல உள்ள பொறாமையினாலும் பொய் அகங்காரத்தினாலையும் ஜீவாத்மா கட்டுண்ட நிலையில தன் இந்த உடலோட சம்மந்தப்படுத்திட்டு அது செய்யணும். அதனால அவன் தொடர்ந்து அறியாமல வைக்கப்படும். பூதசா பூதக்ராச வேவாயம் பூத்வா பூத்வா பிரளியது, திரும்ப திரும்ப படைக்கப்படும், திரும்ப திரும்ப அழிக்கப்படும். அப்ப இந்த பௌதிகவாதிகள் அனாதரவா திரும்ப படைக்கப்படுவாங்க, திரும்ப அழிக்கப்படுவாங்க. இப்ப இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய கட்டுண்ட வாழ்வில் பல துன்பங்கள் அனுபவிக்கிறது, பல பல பிறவிகளாம், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே செய்யும், ஜடசக்கரத்தில் சொல்லிட்டே இருப்பாங்க, பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திமிர் பிடித்தவருங்கிறத தோப்பாது, அகங்காரம், நாங்கே சொல்லணும் நாங்கே செய்யணும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், எடுத்துக்கிறது தயாரா இல்லை, அதுதான் அறியாமல். ஆனாலும் வைஷ்ணவர் ரொம்ப கருணையோட செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, நாம சங்கீர்த்தனை பண்ணுறாங்க, புத்தக விநியோகம் பண்ணுறாங்க. அதுதான் வாஞ்சா கல்ப தருவ வச்சு கிருபா சிந்து பேவச்ச, கிருபா சிந்து கருணை கடல். வைஷ்ணவர் பவானிய பக்தர்கள் கருணை கடல். என்ன பண்றாங்க? கட்டுண்டாத்மா இந்த திமிர் பிடிச்சவங்க மத்தியில் போய் கூட அகங்காரம் பிடிச்சிருக்காங்க இல்லையா, நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்கோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்க மத்தியில் போய் கூட என்ன பண்றாங்க? அவங்க காரணமற்ற காரணியை கொடுக்குறாங்க. அதானே பிரபுபாத் பண்ணார். பிரபுபாத் என்ன பண்ணார்? வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் செஞ்சார். அங்க எல்லாமே இதுதானே பண்றாங்க, புலன்பு தானே பிரதானம். இந்த நாலுமே வெளிநாட்டில் இருக்கு, வெளிநாட்டில் உள்ளவங்க ரொம்ப வசதியாக வாழ்றாங்க, தன்னை உயர்ந்த குளத்தில் பிறந்ததை அவங்க காட்டிக்கிறாங்க, உண்மையில் அவங்க ஒன்றும் உயர்ந்த குளத்தில் பிறக்கல, எல்லாம் மிளேச்சர்கள் யவனர்கள். மிளேச்சர்கள்லாம் ரொம்ப கீழ் குளத்தில் பிறந்தவங்க, ஆனால் தன்னுடைய பௌதிக வசதினால பௌதிக முன்னேற்றத்தினால அவங்க தன்னை உயர்ந்த குளத்தில் பிறந்தவங்களாம் காமிச்சிக்கிறாங்க, கோட்டு ஷூட் ஃபூட் எல்லாம் போட்டுக்கிறாங்க, கார்ல எல்லாம் போகிறாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டிக்கிறாங்க. முட்டாள்தனமாக நம்ம இந்திய நாட்டில் உள்ள நினைக்கிறாங்க இதுதான் உண்மையான முன்னேற்றம் நினச்சிக்கிறாங்க. உயர்ந்த உண்மையான முன்னேற்றம் என்னன்னா பண்பாடு கலாச்சாரத்தோட வாழ்றது தான். அதை தான் பிரபுபாத் கொடுத்தேன். நீங்கள் வந்து பௌதிகத்தில் உயர்ந்த முன்னேற்றம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பூனை மாதிரி நாய் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பிரபாசம் என்ன இருக்கு? அவங்க நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, புலன்பு அனுபவிக்கிறாங்க, அதானே பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து எப்படி நான் எப்படி நினச்சிக்கிறாங்க பௌதிகவாதிகள், நான் ரொம்ப வசதியாக இருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, நான் ரொம்ப உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்கேன். அப்போ அந்த நான்கிறது அகங்காரம் எவ்வளோ வலுவாக இருக்குது. இப்போ நான்கிற அகங்காரம் வலுவாக இருக்கிறவங்க எப்படி பகவான்கிட்ட வர முடியும்? அப்போ அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்குன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வந்து அந்த மாதிரி பௌதிகவாதிகளுக்கு புரிஞ்சுக்கணும். அதனால் பிரபுபாவுடைய வார்த்தையெல்லாம் கத்தி மாதிரி இருக்கும். பௌதிகவாதிகள் வந்து திட்டுவார், பிரபுபா விஞ்ஞானிகளை திட்டுவார், குழந்தத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க திட்டுவார். அதை திட்டுறது எதுக்காகனா அது கருணையாக தான் சொல்கிறார், இது மாதிரி முட்டாசமாக வாழ்ந்துருக்கீங்க, கிருஷ்ண உணர்வு தான் உன்னதமானது, அதை எடுத்துக்கணும். எதையும் துறக்க சொல்லலை பிரபுபாது, நீனுடைய பௌதிக வசதியெல்லாம் துறக்க வேண்டாம், அது கிருஷ்ணருக்காக பயன்படுத்துன்னு சொன்ன. நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கியா, கிருஷ்ணவனர் எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணு. நீ ரொம்ப வசதியா இருக்கியா, உன்னுடைய செல்வத்தை கிருஷ்ணனுடைய தேவைக்காக பயன்படுத்து. நீ ரொம்ப அழகா இருக்கியா, உன்னுடைய அழகு மூலமா மற்றவங்க கிருஷ்ணவனர் கொடுக்கறதுக்கு முயற்சி செய். ரொம்ப அழகா பேசுவ, வசீகரிக்கிற மாதிரி பேசுவ, அப்படின்னா அது மூலமா கிருஷ்ணவன தத்துவங்களை பிரச்சாரம் செய். எப்படி எல்லாமே நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் வச்சதுன்னு சொல்றார் ரூபகோஸ்வாமி. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தேனா நம்மகிட்ட உள்ளது எல்லாமே கிருஷ்ணனுடைய பக்திக்காக பயன்படுத்திக்க முடியும். அதை வந்து நம்முடைய புலன்பதுக்கு பயன்படுத்தும் போது அது கண்டிக்கப்படுது, ஆனால் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தும் போது அது வந்து ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுது. அப்படி செயலை தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, படித்தவங்க இருக்காங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிருஷ்ணர் சரணடையிலாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், மிருத்யு சர்வ ஹரஸ்யாக மரண ரூபத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவார் இல்லையா. கிருஷ்ணர் வந்து மரண ரூபத்தில் வருவார். நீ என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம கிருஷ்ணர் சரணடையிலனா நம்ம மாயினால மாயினுடைய பிடியில். அதான் சொல்றேன், ரொம்ப படித்தவங்களுக்கு வந்து என்ன மாயை அறியாமை, பௌதிக கல்வி அவங்க படிச்சுக்கலாம் ஆனால் சாஸ்திரம் தெரியாது, அப்போ அறியாமை தானே. அதுக்கப்புறம் என்ன அவன் வந்து அறியாமைங்கிற தெரியாத மறைக்கப்பட்டுரும், கிருஷ்ணருடைய வைபவங்களை அவனால் புரிஞ்சிக்க முடியாது. பௌதிக கல்வினால் எப்படி கிருஷ்ணோட வைபவங்களை புரிஞ்சிக்க முடியும், முடியாது. அதே மாதிரி நிறைய செல்வருக்கு நீங்கள் கிருஷ்ணர் சன்னடி இல்லையா, கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், மரண ரூபத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவார் இல்லையா. உயர்ந்த குலத்தில் பிறந்துக்கோன்னு எவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும், செத்து போயிட்டா அந்த குடும்பத்தில் பேர் மட்டும்தான் மிஞ்சும், நான் இந்த குடும்பத்தினருடைய பெரிய மந்திரிக்கு நான் மகனாக பிறந்தேன், இல்லை பெரிய ஒரு பண்டிதனுக்கு மகனாக பிறந்தேன் அப்படின்னு அந்த பேர் மட்டும்தான் இருக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் எப்படி பார்த்தாலும் பகவானை சரணடையாத ஆத்மாக்களுக்கு பகவான் மரண ரூபத்தில் வர. அதே சமயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் வந்து ஒருத்தர் மேலே கருணை காமிச்சினாருன்னா முதல்ல அவன்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்துடுவான். யஷ்யாகம் ஹரி யஷ்யாமம் யஷ்யாகம் அனுகிரகணானி ஹரே சத்தனம் சனை. கிருஷ்ணர் ஒருத்தர் மேலே கருணை காமிக்கிறான்னு முதல்ல அவன்கிட்ட அவனுக்கு எதிர் அவனுக்கு வந்து எதில் பற்றுதல் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுவான். ஒருத்தனுக்கு வந்து செல்வத்து மேலே பற்றுதல் இருந்தால் முதல்ல அவன்கிட்ட வந்து செல்வத்தெல்லாம் பிடிக்கிடுவார். என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம கிருஷ்ணர சரணடைவோம். அதனால குந்தி என்ன பிரார்த்தனை பண்றாங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க ஈஸியா கிருஷ்ணர சரணடைஞ்சிருவாங்க. உலக வசதியில கவர்ச்சி அடையாதவங்க தங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப சுலபமா கிருஷ்ண உணர்வு எடுத்துக்குவாங்க. அதனாலதான் நம்ம வந்து பணக்கார அதாவது உயர்ந்த நிலையில் உள்ளவங்க பிரச்சாரம் பண்றது காட்டிலும் நடுத்தர வாக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ரொம்ப சுலபமா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க தன்னை உயர்ந்தவங்களாம் நினைக்கலையே. இதில் யார் உயர்ந்த நிலையை அடையும் பௌதிகத்தில் முன்னேற்ற அடையும் நினைக்கிறாங்களோ அவங்க அதை சீக்கிரமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வருவாங்க, பௌதிகத்தில் முன்னேற்ற அடையும் நினைக்கிறவங்க கூட கிருஷ்ணாட்ட வராங்க. கிருஷ்ணா சொல்கிறா இல்லையா, சதுர்வேதா பஜதேமா ஜனா சுக்கிருதுனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்சா பரதர்ஷபா. நான்கு விதமான நல்லவங்க என்கிட்ட வருவாங்க. சதுர்விதா சதுர்னா நான்கு, நான்கு விதமான நல்லவங்க. சதுர்விதா பஜதேமா ஜனா சுக்கிருதுனோ அர்ஜுனா, ஜனம்னா ஜனங்க, நான்கு விதமான ஜனங்க, சுக்ருதி அவங்க நல்லவங்க. எப்படி யார் யார் கிருஷ்ணன் நல்லவங்க சொல்றாரு, ஆர்த்தோ ஆர்த்தோனா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பௌதியத்தில் பெருந்துன்பம் அனுபவிக்கிறாங்க, உடலால் மனதால் பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் உடலால் நோய்வாய்ப்பட்டு மனதால் பாதிக்கப்பட்டு ரொம்ப தொந்தரவுகளோடு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணன் வருவாங்க, கிருஷ்ணா எப்படியாவது எங்களை துன்பத்திலிருந்து விடுவிச்சிருங்க இல்லையா. அவங்க போய் திருப்பதியில் போய் பாலாஜியில் போயிட்டு கோவிந்தா 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 சொல்லிட்டே போகிறாங்க. என்ன அவ்வளோ கஷ்டம் பௌதிக லோகத்தில், அங்கே போய் பாலாஜி போய் பிரார்த்தனை போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும். போகிறாங்களே இல்லையா, திருப்பதி போய் பாலாஜி தரிசனம் பண்ணுறாங்க, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத தரிசனம் பண்ணுறாங்க, கிருஷ்ணர்கிட்ட வராங்க. அதே மாதிரி ஆர்த்தம் ஜிக்யாசு கேள்வி கேட்குறவங்க, எனக்கு ஏன் கஷ்டம் வருது, நான் ஏன் துன்பப்படுறேன், நான் எப்படி இந்த துன்பத்துலேருந்து விடுபடுறது கேள்வி கேட்குறேன். அர்த்தார்த்தி பொருளாதார முன்னேற்றம் வேணும், இந்த பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருந்தேன், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகிடும், எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும். ஞானி மோக்ஷா அடையணும் முக்தி அடையணும் விரும்புகிறோம். இவங்க நாலு பேருமே கிருஷ்ணர்கிட்ட வராங்க, அதனால கிருஷ்ணர் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எதிர்பார்ப்போடு வராங்க. ஆனால் இவங்க இந்த எதிர்பார்ப்போடு வரவங்க பக்தி தூண்ட ஸ்ரத்தையை எடுத்துட்டு பக்தோட வழிகாட்டுதுன்னு பண்ணாங்கன்னா அவங்க பக்தி தூண்டில் பக்குவம் அணிஞ்சு அவங்க ஹிருதய சுத்தமாகும். அதனால ப்ரோபா என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ரொம்ப அழகா சொல்றாரு, பகவான் புனித நாமத்தை உச்சரிப்பதின் வலிமையாகும், இது சிறிதும் மிகைப்படுத்தி கூற்றாக மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாகாது. பகவான் புனித நாமத்தை உண்மையாகவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் உண்டு, அதை உச்சரிப்பிலும் தரம் என்பது உண்டு. தரத்தோட பக்தி தொண்டு செஞ்சா ஏதோ எதிர்பார்ப்போட வராங்க, ஆனா பக்தோட வழிகாட்டுலேருந்து அவங்க நல்ல குவாலிட்டியா ஸ்டாண்ட் பண்றது, சும்மா பேருக்காய் ஜெபம் பண்றது இல்லை, சின்சியரா முழு நம்பிக்கையோட. அது உணர்வின் தரத்தை பொறுத்ததாகும். ஆதரவற்ற ஒருவரால் பகவான் புனிதநாமத்தை உணர்ச்சிபூர்வமாக உச்சரிக்க முடியும். எப்போ நம்மளால் பகவானுடைய புனிதநாமத்தை உச்சரிப்போம், ஆதரவற்ற நிலையில் போடும்போது தான். எல்லாமே நமக்கு நல்லா இருந்தால் பக்தி தூண்டு நம்ம எப்படி பண்ணுவோம், விளையாட்டாக பண்ணிடுவோம் இல்லையா. இப்ப ஏன் வந்து நம்ம பக்தி தொண்டுல வந்து உற்சாகம் காட்ட மாட்டேங்கிறோம், ஏன் பக்தி தொண்டுல நமக்கு வந்து ஆர்வம் வர மாட்டேங்குதுன்னா, பண்ணிக்கலாமே ஜபம் தானே, பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, சேவை தானே பண்ணிக்கலாம், அசால்ட்டா இருக்காங்க பக்தர்கள் வந்து பக்தி தொண்டு சீரியஸா எடுத்துக்கல. அப்ப என்ன ஆயிரும், அதோடைய தரம் வந்து உன்னத உயர்ந்த உயர்ந்த தரமா இருக்காரு. ஏதோ பண்றாங்க, டிவோட்டி ஆயிட்டாங்க, பக்தர் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து பக்தர் ஆயிட்டோம், எப்படி பக்தர் ஆயிட்டோங்கிறத திலக் போட்டுக்கிறோம், தோத்தி கொடுத்தாலாம் போட்டுக்கிறோம், கோயில்ல இருக்கோம் இல்ல கோயிலுக்கு போறோம் ஜபிக்கிறோம். அப்ப வெளியில நம்ம ஹரே கிருஷ்ண பக்தர் சொல்லுவாங்க, வெளியில் உள்ளவங்கலாம் நம்மளை பார்த்தா ஹரே கிருஷ்ண பக்தர் சொல்லுவாங்க. குவாலிட்டி எங்க இருக்கு, குவாலிட்டியே கிடையாது, தரம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம ஆனா பார்க்கும் நினைக்கிறோம், ஓ இவர் பக்தர், ஒருத்தர் ஒருத்தர் தன்னை பக்தரா நினைச்சுக்கிறாங்க, நான் பக்தர் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க, இதுதான் முட்டாள்தனம். ஆனா உண்மையில என்ன சொல்லாது பிரபுபாது, அது உணர்வின் தரத்தை பொறுத்தது. நம்ம எந்த உணர்வோட ஜபிக்கிறோம், எந்த உணர்வோட பக்தி தொண்டு பண்றோம், ஒரு சேவை பண்பா என்ன உணர்வோட இருக்கோங்கிறது முக்கியம். அது வந்து பாத்திரங்கள் விடுறதாகட்டும், இல்ல புத்தக விநியோகம் பண்றதாகட்டும், இல்ல பிரச்சாரம் செய்யறதாகட்டும், இல்ல ஜபிக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து கிருஷ்ண உணர்வோட பண்ணணும். இது கிருஷ்ணருக்காக பண்றோம், குருவை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம், நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பண்றோம், இந்த சேவையினால பகவான் திருப்தி அடைவார், குரு திருப்தி அடைவார், அந்த மனநிலையில அந்த இடத்துல கிருஷ்ணரை நினைக்கணும், அந்த உணர்வோட பண்ணணும். உணர்வின் தரத்தை பொறுத்ததாகும். ஆதரவற்ற ஒருவரால் தான் பகவான் புனிதநாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும். அப்போ நமக்கு வந்து பக்தி தொண்டு செய்யும் போது தொந்தரவு வருது, துன்பம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அந்த கிருஷ்ணனுடைய கருணையை எடுத்துக்கிட்டு அதை பண்ணோம்னா என்னாது, அந்த பக்தன் இன்னும் தன்னுடைய பக்தி தொண்டு தரத்தை கூட்டுறதுக்காக, அவனுடைய குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக கிருஷ்ணர் வந்து அவனை சில சமயங்கள் என்ன பண்ணுவாரு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை போடும். அப்ப என்ன பண்ணுவான், பக்தனுக்கு வேற கதி இல்லையே, பக்தன் எங்க போவான், அவனுக்கு அவன் வந்து நல்லா இருக்கும்போது பக்தி தொண்டு பண்றான், அவனுக்கு கஷ்டம் கொடுக்கும்போது அவன் இன்னும் அதுல தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சான் பக்தி தொண்டு, அப்ப இன்னும் அவனுடைய குவாலிட்டி வந்து தரம் வந்து உயர்ந்துடும். அதனால சொல்றேன் பாருங்க, பகவான் புனிதநாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும் ஆதரவற்ற ஒருவரால் மட்டுமே. அதனால தான் திரௌபதி வந்து ஒரு ஆதரவு இல்லை, அப்ப என்ன பண்ணிட்டாங்க, வழி இல்லாம ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக கிருஷ்ணரை கூப்பிட்டாங்க. பகவான் புனிதநாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும், ஆனால் அதே புனிதநாமத்தை பௌதிகத்தில் திருப்தி அடைந்தவரால் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க இயலாது. ஒரு பக்தன் வந்து பௌதிகத்திலே பற்றுதல் இருக்கான், பக்தி தொண்டு செய்யறான்னா அவனால அவனுடைய பக்தி தொண்டு தரம் வந்து எப்படி இருக்காது, உயர்ந்த நிலையில இருக்காரு, ஏதோ அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படி போயிட்டு இல்லையா, நிறைய பேர் பண்றாங்க பார்க்கறோம். பக்தி தொண்டு வந்து ஏதோ அப்படியே மேலோட்டமா பண்ணிட்டு போயிடுவாங்க, சேவை சொன்னா அப்படி மேலோட்டமா பண்ணிட்டு போயிடுவாங்க, ஜபிக்கிறதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா ஜபிக்க மாட்டாங்க இல்ல பாக்குறோம் இல்ல நம்ம. காரணம் என்னது, பௌதியத்தில் உள்ள பற்றுதல். அதுக்கப்புறம் என்ன சொல்றது புரோபாது, பௌதிக திமிர் பிடித்த ஒருவன் பகவான் புனிதநாமத்தை எப்போதாவது உச்சரிக்க கூடும். அப்படி ரொம்ப அகங்காரப்பட்டிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இவங்க சொல்றாங்க சொல்லிடுவோம், ஒரு தடவை கட்டாயப்படுத்துறாங்க அப்படிதான் சொல்லுவோம், எப்போதாவது சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அவருடைய தரம் எப்படி இருக்கும், வேண்டா விருப்பமா சொன்னது அவ்வளவுதான். ஆனால் அவனால் தரமாக உச்சரிக்க இயலாது. ஆகவே பௌதிக முன்னேற்றத்தில் 4 கொள்கைகளான கௌரவமான குடும்பம், நல்ல செல்வம், உயர்ந்த கல்வி, கவர்ச்சியான அழகு ஆகியவை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் இடைஞ்சல்களாக என்று கூறப்படுகின்றன. இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் நிறைய உதாரணம் பார்க்கலாம். இந்த 4 எவ்வளோ பக்தர்கள், எவ்வளோ பக்தருடைய கருணையினால இந்த பிரச்சனையில் இருந்தவங்களாம் விடுபட்டிருக்காங்க நம்ம பார்க்குறோம். தாமோதர லீலையில் நலக்கு வேணும் மணிக்கிரீவனும் ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாங்க, குபேரனுடைய பசங்க, செல்வத்துக்கு அதிபன் குபேரன். அதனால் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, நலக்குவேனுக்கு மணிக்கிரீவனுக்கு, குபேரனுடைய பசங்க அவங்க, சிவபெருமாவுடைய பக்தர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, ஆமா அவங்க வந்து நிறைய செல்வம் இருக்கு, தேவலோக மங்கைகளோட நடனம் ஆடினாங்க, அந்த மாந்தாகினி கங்கா நதி இருக்காங்க அங்க போய் குளிச்சு விளையாடுறாங்க, பெண்களோட குளிச்சிருந்தாங்க, போதையில இருந்தாங்க, ஆடைகள் எதுவுமே போடாம நிர்வாணமா ஆணும் பெண்ணு விளையாடிட்டு இருக்காங்க. யார் வர இடத்துல, எந்த இடத்துல, அது நாரத முனிவர் ஒரு சுத்த பக்தர். அப்ப அவருக்கு மரியாதை கூட கொடுக்கணும்னு தெரியல அவங்களுக்கு, எதனால தெரியாம போச்சு, அவங்களுடைய அகங்காரம் கண்ணை மறைச்சது. மணிக்கு நலக்குவரனுக்கும் நான் பெரிய செல்வந்தருடைய புதல்வருங்கிற மமதையில அவன் வந்து ஒரு சுத்த பக்தனுக்கு மரியாதை கொடுக்கல. அந்த சுத்த பக்தர் அதை விரும்புறதும் இல்லை, உண்மையால ஒரு சுத்த பக்தர் தன்னை எல்லாரும் மதிக்கணும்னு விரும்ப மாட்டார், தனக்கு மரியாதை கொடுக்கணும், தனக்கு நமஸ்காரம் பண்ணணும், தன்னை புகழ்னுலாம் விரும்ப மாட்டார். ஆனால் அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ரெண்டு பெரிய தேவர்களுக்கும் மிக உன்னதமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவர்களுக்கு உன்னதமான பொறுப்பு என்னென்னா, சில சமயம் பகவான் தன்னுடைய பக்தர்கள் உயர்ந்த பதவியில் வைப்பார். எதுக்காகனா, அது வந்து சேவைக்காக, பகவானுடைய சேவைக்காக. இப்போ இந்திரனாவோ இல்லை சந்திரன் சூரியன் இந்த மாதிரி குபேரனுடைய பசங்க குபேரன் இவங்கெல்லாம் எதுக்காக இருக்காங்கன்னா, அவங்க வந்து நமக்கு ஜனங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக, பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக, பக்தி தொண்டு வந்து அந்த அந்த உன்னதமான நிலையில் அவங்க வைக்கப்படுறாங்க அந்த உயர்ந்த பதவியில். உயர்ந்த பதவி வரும்போது என்ன ஆயிரும், சில சமயம் அகங்காரம் பொய் அகங்காரம் இருக்கும், பொறாமை இருக்கும், கர்வம் இருக்கும். அப்போ பக்தன் தவறு செய்யும்போது திருத்த வேண்டியது பகவானுடைய கடமை, பகவான் அதை பொறுப்பேற்றுக்கிறேன். அதனால தான் இந்திரன் தவறு செய்யும்போது பகவான் திருத்துறார் இல்லையா. இந்திரனுக்கு அகங்காரம் வந்தது, கிருஷ்ணர் கோவத்தமலையை கொடையாக பிடிச்சி இந்திரனுடைய அகங்காரத்தை போக்குனார். அதே மாதிரி நலக்குவேரன் மணிக்கிறவனுக்கு அகங்காரம் வந்தது, நாரத முனிவர் அவங்க மேலே கருணை காமிச்சார், அவங்களுடைய சாபம் கூட அவங்களுக்கு கருணையாக தான் இருந்தது. தற்சயமாக அவங்க வந்து மரமாக இருந்தாங்க தற்காலிகமாக, ஆனால் அவருடைய சாபம் அவங்க பகவானை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருந்தாங்க. அதுதான் ஒரு சித்த பக்தருடைய கருணை. நாரதமுடைய கருணினால நலக்குவேரன் மணிக்கிறவனும் என்ன பண்ணாங்க, பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணாங்க, அந்த ஒரு பாக்கியம் பெற்றிருந்தாங்க. இதே அவங்க குபேரனுடைய மகனாக இருந்தாங்கன்னா எவ்வளோ ஜென்மமாகணும் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணுறதுக்கு, பல தேவ வருஷங்களாலாம் கிருஷ்ணர் சிறுதான் அவங்களால பார்க்க முடியவே போயிடும். ஏன்னா அவங்க குபேரனுடைய பசங்களாக இருக்காங்க. அதான் நாரதமுடைய கருணையினால அவங்களால கிருஷ்ணரை பார்க்க முடிஞ்சு. மரத்தினுடைய உடலில் இருந்தால் கூட அங்கே வந்து கிருஷ்ணர் தன்னுடைய கருணையை கொடுத்தார். ஏன்னா என்னுடைய பக்தருடைய விருப்பம் நான் இவங்களுக்கு சாப விமோஷனை கொடுக்கணும், நாரதமுடைய சாபத்தினால இவங்க இங்கே இருக்காங்க, என்னை தரிசிக்கிறதுக்காக இங்கே ரொம்ப வருஷங்களாக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் அங்கே வந்தார். அதே மாதிரி தான் நம்ம கஜேந்திர லீலையில் பார்த்தோன்னா, ஹூகு கந்தர்வன், ஒரு கந்தர்வன் வந்து பகவானை தரிசிக்கங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. கந்தர்வ லோகத்தில் உள்ளவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. பொதுவாக தேவலோகத்திலிருக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப உயர்ந்த குலம் அது. நம்மளுடைய தரத்தை விட்டும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்தது இல்லையா. ஹூகு கந்தர்வன் ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தார். அவரும் இதே மாதிரி தான் தேவதைகளோட நடனம் ஆடிண்டு தேவல ரிஷி குளி குளத்தில் இருக்கும்போது அவர் காலை பிடிச்சி எடுத்துருவான். அப்போ அவரு சபிக்கிறார், நீ ஒரு முதலையாக போகணும். ஆனால் தேவல ரிஷியோட சாபத்தினால் அவன் முதலையாக போனால் கூட பகவானே வந்து ஒரு சாபவசனம் கொடுத்தார், அந்த முதலைய உடல்லேருந்து அவனை விடுவிச்சார் இல்லையா. அதனால தான் பாருங்கள், தவறு செய்யக்கூடிய தன்னுடைய நிலையம் தவறு செய்யக்கூடியவங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுது. அவங்க உயர்ந்த குளத்தில் பிறந்திருந்ததுனால அவங்க பகவானை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கல. ஆனால் தேவல ரிஷி நாரத முனிவர் போன்றவங்களுடைய கருணையினால தான் அவங்க பகவானை தரிசிக்க முடிஞ்சது. அவங்க எப்பவுமே பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க சுத்த பக்தர்கள். இந்த மாதிரி நலக்குவேரன், மணிக்கிரீவன், இந்திரன், ஹூகு கந்தர்வன் இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப படித்தவங்க. அதனால தான் ப்ரோபா என்ன சொல்கிறாரு, குந்தி மகாரன் என்ன பிரார்த்திக்கிறாங்க, இதெல்லாமே வந்து இந்த நான்கு விஷயம் என்னது ஆன்மீக பாதையில் இடைஞ்சல்களாக இருக்கும், இதெல்லாமே இடைஞ்சல். ஆனால் பௌதிகவாதி இதை அடையத்தானே விரும்புகிறாங்க இல்லையா. பௌதிக லோகத்தில் உள்ளவங்க, நான் வந்து எப்போ ரொம்ப படிக்கணும், பெரிய படிப்பு படித்து நான் பெரிய பதவியில் போயிருக்கணும், அப்புறம் என்னுடைய நான் வந்து ரொம்ப கௌரவமாக வாழணும் இந்த சமுதாயத்தில், என்னோட புகழணும், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க என்னுடைய சொந்தக்காரங்களை என்ன புகழணும், சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கணும், நிறைய பணம் சேர்த்துக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், எப்பவுமே புலன் பாடு வைக்கணும். இப்படி இருக்கிறவங்கனால என்ன செய்ய முடியாது, ஆன்மீக பாதைக்கு வரவே முடியும், முன்னேற்றம் அடைய முடியும். இதெல்லாம் வந்து ஆன்மீக பாதைக்கு தடங்கல்களாக இருக்கும், தடங்கல்கள். அப்புறம் என்ன சொல்றாரு, எப்படி காய்ச்சல் சுகாதாரமற்ற உடலின் ஒரு புற அம்சம் என்பதோ அது போலவே தூய ஆன்மீக ஆத்மாவை மூடியில் பௌதிக தரையும் ஒரு புற அம்சமாகும். இதெல்லாமே இதெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்ட நிலை மாதிரி, நோய் வந்ததுன்னா என்ன ஆகிடும், நம்ம அதை துன்பம் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி பௌதிகவாதிகளுக்கு தெரியாது, இதெல்லாமே வந்து நம்ம ஆன்மீக பாதைக்கு நம்முடைய உண்மையான நிலைக்கு வந்து இடைஞ்சலானது, அது தெரியாமல் அவங்க மேலும் மேலும் அதில் அதில் விருப்பம் கொள்கிறாங்க. நம்ம போப்பா என்ன சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆன்மீகத்தில் முன்னேறிகள் சில சமயங்களில் பௌதிக வாழ்வில் ஏழ்மையானவர்களாக இருப்பதற்கு இருக்கு. பாருங்கள், ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் சில சமயங்களில் பௌதிக வாழ்வில் ஏழ்மையானவர்களாக இருப்பதாக காணப்படுகிறது. இது உற்சாகத்தை குன்றிவிட செய்யாது, மாறாக காய்ச்சலின் உஷ்ணம் குறைவானது எப்படியோ எப்படி நல்லதோ அதுபோலவே இந்த ஏழ்மை நிலையான நிலை நல்ல அறிகுறியாகும். அப்போ பௌதிகத்தில் ஏழ்மையாக இருக்கான ஒரு பக்தன், அவன் பகவான் வந்து அவன் மேலே கருணை காமிச்சிக்கான்னு அர்த்தம். ஒருவேளை அவனுக்கு நிறைய செல்வம் புகழெலாம் கொடுத்துட்டு அந்த பக்தன் பகவானை மறக்கக்கூடும். அதனால பகவான் அவ்வளோ சீக்கிரத்துடைய பக்தர்களுக்கு செல்வம் புகழ் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டேன். அவன் சுத்த பக்தனாக இருந்தால் உண்மையில் அவன் பக்தி துணில் முழுமை அடைஞ்சிருந்தானே பகவான் தந்துடுவேன் தருவேன். உண்மையில் நிறைய உதாரணம் பார்க்கலாம். அதுக்கும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய பக்தனை வந்து பகவான் ரொம்ப உயர்ந்த நிலையில் உயர்த்தினார். சுதாமா விப்ரோ ஒரு ஏழை பிராமணர், ஆனால் அவர் கிருஷ்ண மேலே தூய்மையான அனுபவிச்சிருந்தார் இல்லையா. சுதாமா பிற வீட்டில் ஒன்றுமே இல்லை, அடுத்து மாற்று துணி கூட கிடையாது, நல்ல ஆகாரம் கிடையாது, பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். ஆனால் அவர் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கல. கிருஷ்ணருடைய நண்பர் துவாரகால சக்கரவர்த்தியாக இருக்கார், அவர் போய் கேட்கலாமே சுதாமாட்டேன், ஏன் கேட்கல? ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை. அவருக்கு வந்து அவருடைய நிலையில் ஒரு சந்தோஷமாக இருந்தார். நேற்று படித்த குலவச்சி செய்கிறார், அவர் நிலையில் சந்தோஷமாக இருந்தார். அவருக்கு பௌதிக வசதி தேவையில்லை, அவர் அதை விரும்பலை. ஏன்னா அவர் கிருஷ்ணகுணர்ல பக்குவாழ்ந்திருந்தார், சுத்த பக்தராக இருந்தார். அதனால் அவருக்கு பௌதிக வசதியோ பௌதிக கல்வியோ அவருக்கு அதில் நாட்டம் இல்லை. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார், சுதாமா விப்ரா கேட்காமே கூட அவருக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்தார் இல்லையா. அதனால சுதாமா விப்ரா பக்தி தொண்டுக்கு விலகி போயிட்டாரா என்ன? கிடையாது. அதே மாதிரி தான் யுதிஷ்ட மகாராஜன் பாண்டவர்களும் இந்த உலகத்தை சக்கரவர்த்தி ஆகணும்னு விரும்பலை. அவங்க ரொம்ப எளிமையாக தான் வாழணும்னு நினச்சாங்க. சில அர்ஜுனன் சொல்ல, நான் காட்டில் போய் பிக்ஷை எடுத்தாலும் பழச்சிக்கிறேன்னு சொல்கிறேன், எனக்கு இந்த ராஜ வாழ்க்கை வேண்டாம், நான் பிக்ஷை எடுத்தே பழச்சிக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு சுத்த பக்தனாக இருக்கிறதுனால அவர் பௌதிக வசதி விரும்பலை. ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் கஷ்டப்படுறதை விரும்ப மாட்டார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணருக்கு வந்து பாண்டவர்கள் இந்த உலகத்தை சக்கரவர்த்தி ஆகணும், அது மூலமாக திரும்பவும் தர்மம் நிலைநாட்டப்படணும்னு விரும்பினார். அப்போ யுதிஷ்டர் மகாராஜ் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகினார். அதனால் யுதிஷ்டர் மகாராஜ் கர்வம் அடைஞ்சாரா இல்லை அகங்காரப்பட்டாரா? யுதிஷ்டர் மகாராஜ் தெரியும், இந்த சேவை வந்து கிருஷ்ணருக்காக நான் செய்கிறேன், கிருஷ்ணனுக்கு இந்த சேவையை கொடுத்துருக்காரு. இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிறதுன்னு எதுக்காக? கிருஷ்ணவனுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்காக, கிருஷ்ணவனோட வாழ்ந்து காமிக்கிறதுக்காக. யுதிஷ்டர் மகாராஜ் அப்படிதான் வாழ்ந்தார். குரு மகாராஜ் அப்படிதான் வாழ்ந்தார். குரு மகாராஜ் உயர்ந்த வசதிக்காக போனார் கிருஷ்ணாட்ட. ஆனால் கிருஷ்ணரை பார்த்தோன்னே வேணான்ட்டேன், எனக்கு எதுவுமே வேணாம் கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார், குரு மகாராஜ் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆக்கினார். ஆனால் அவர் பற்றின்றி தான் வாழ்ந்தார். நிறைய நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். துருவ மகாராஜ், பிரியவரத மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், எல்லாருமே இவங்கெல்லாம் ராஜரிஷிகள். இவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு துளி கூட அகங்காரம் கிடையாது. பிரதாபருத்தர் மகாராஜ், அவருக்கு வந்து துளி கூட அகங்காரமே கிடையாது, பொய் அகங்காரம் கிடையாது, நான் இந்த உலகத்துக்கு ராஜா அப்படின்னு. அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தனால தான் சைத்தன்மாவுடைய கருணை அவருக்கு கிடைச்சிது. சைத்தன்மா அப்புறம் என்ன சொல்லுவார்னா, பிரதாபருத்தர் ராஜா சைத்தன்மா அப்புறம் பார்க்கணும்னு விரும்பினோடனே சைத்தன்மா அப்புறம் அனுமதி தரமாட்டார். ஏன்னா ஒரு ராஜா புலன்பு அனுபவிக்கக்கூடியவர், ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியவர், நானும் ஒரு சன்னியாசி, நான் எப்படி அவர் கூட சம்பந்தம் கொள்ள முடியும், நான் எப்படி அவர் வந்து என்னை பார்க்கறது நான் எப்படி அனுமதிக்க முடியும், அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் பக்தர்கள்லாம் சைத்தன்மாவுக்கு திரும்ப திரும்ப கேட்பாங்க, இல்லை இல்லை அவர் ஒரு சுத்த பக்தர் தான், உங்களை பார்க்கணுங்கிறார், திரும்ப திரும்ப ஏற்ற வந்து சொன்னீங்கன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன் அப்படின்னு சைத்தன்மா ரொம்ப கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் பிரதாபுரத்தருடைய பணிவான பக்தி, அவருடைய எளிமை, அதெல்லாம் சைத்தன்மாவுக்கு கவர்ந்தது. அப்போ ஒரு நாள் சைத்தன்மாவுக்கு தன்னுடைய கருணை அவர் கொடுத்தார். இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் சாஸ்திர புராணங்கள். இவங்கெல்லாம் இந்த வசதியை கிருஷ்ணோடைய சேவைக்காக ஏற்றுனாங்க. பிரல்லாது மகாராஜ் அப்படிதான் சொல்வார் நரசிம்மர்கிட்ட, இறங்க கசிப்பு இறந்ததுக்கப்புறம் பிரல்லாது மகாராஜ் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகினார் நரசிம்மர். ஆனால் பிரல்லாது பயந்துட்டார், வேண்டாம் மகானே நான் இதெல்லாம் விரும்பலை. ஏன்னா சொல்றார் பிரல்லாது, எனக்கு இந்த பௌதிக உலகத்தை நினச்சாலே பயமாக இருக்கு, இந்த பௌதிக வசதியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. நரசிம்மர் சொல்கிறார், இல்லை பிரல்லாதா, நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்று பாதிக்காது, இந்த பௌதிக வசதியும் உன்னை வந்து என்ன செய்ய முடியும், நீ எப்பவுமே என்னுடைய உணர்வுலே கிருஷ்ண உணர்வுலே இருக்க, அதனால் உன்னை இது பாதிக்காது. இப்போ கிருஷ்ண உணர்வில் பக்குவமாக இருக்கக்கூடியவங்க, பூர்ணமாக இருக்கக்கூடியவங்க அது எது கிடைச்சாலும் பகவானி சேவைக்காக பயன்படுத்துவாங்க, பகவானி சேவைக்காக பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் சாஸ்திரங்கள் இருந்து. நலகுவீரன், மணிகிரீவன், ஹூகுகந்தவன், இந்திரன், சுதாமா விப்ரா. சுதாமா விப்ரா வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக, கிருஷ்ணர் வந்து அவர் கேட்கலான்னு கொடுத்தார். அதே மாதிரி சில சமயங்களில் பக்தர்கள் வந்து எதுவுமே விரும்புறதில்லை, ஆனாலும் பகவான் அவங்களுக்கு கொடுக்குறார். காரணம் என்னென்னா, அந்த பக்தன் பக்தி தொண்டு விட்டு விலகி போக மாட்டான்னு அவருக்கு தெரியும், அதனால தான் கிருஷ்ணர் அது கொடுக்குறேன். அதே சமயம் அவன் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அதெல்லாம் தடங்களாக இருக்குன்னு அதை எடுத்துகிட்டு வரணும். பலி மகாராஜ் அது மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார், பலியோடைய செல்வத்தை பூரா வாமனதேவர் எடுத்துன்றார். இப்போ பலி மகாராஜ் தன்னை முழுமையாக பகவான்கிட்ட சரணடைஞ்சார் இல்லையா, அவர் பக்தி தொண்டுக்கு அது தடங்களாக இருந்தது. அப்போ பகவான் தேடி போய் அதான் பகவானுடைய கருணை. பகவான் பலி மகாராஜ் ஆட்கொள்றதுக்காக போயிருந்தார். அவருடைய செல்வங்கள்லாம் முதல்ல எடுத்தார். கடைசியில் பலி மகாராஜ் எதுவுமே இல்லாமல் நிராதரவற்ற நிலையில் வைக்கப்பட்டார். குருவே சபிச்சார். அவர் குரு சொல்றது மீறி தானம் கொடுத்தார். குரு சொல்வார், நீ இப்போ தானம் கொடுத்தினா கொஞ்ச நாள் நீ வந்து நடுத்தரவு தான் நிற்பேன், உன்கிட்ட உள்ளதெல்லாம் விஷ்ணு பிடிங்கிடுவார், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவுக்காக அதாவது தர்மத்துக்காக எல்லாத்தையும் திறந்தார் பலி சக்கரவர். அப்போ பகவான் தன்னுடைய முழு கருணையும் அவர் கொடுத்தார். அவர் எதிர்பார்க்காதோட மிக உயர்ந்த வசதியை பலி மாறாத ஒரு 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 கிரகத்தையே வந்து ஒரு நகரத்தையே ஏற்படுத்தி கொடுக்குறேன். இந்த சொர்க்கத்தை கூட ரொம்ப அற்புதமாக அங்கே பலி மகாராஜ் எப்பவும் பவானி பக்தி கொண்டு பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி சைத்தன்ய மகாபிரிலையிலையும் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வரும்போது அவர் கூர்ம பிராமணருடைய வீட்டுக்கு வருவார். கூர்ம பிராமணர் என்ன சொல்லுவார்னா, சைத்தன்ய மகாபிரபு எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது விருப்பம் இல்லை, நான் அவங்க கூட வந்துடுறேன்னு சொல்லுவார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், நீ ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறதுனால நீ இதெல்லாம் துறக்க இயலாது, அதே சமயத்தில் நீ பக்தி தொண்டு செய்ய முடியும். யாரே தேக்கோ தாரேக்கவோ கிருஷ்ணோபதே சபார ஆக்கியா குரு ஓயா தாரையதே. நீ அப்பவுமே வந்து பக்தி தொண்டு பண்ணிட்டு நீ யாரை பார்க்குறே அவங்ககிட்ட கிருஷ்ணரை பற்றி உபதேசங்களை பண்ணு, இப்படி நீ இந்த உலகத்தையே குருவாக இருக்க முடியும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே வாசுதேவ விப்ரன்னு ஒரு பிராமணர், அவர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவார். அவருடைய உடம்பெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அங்கங்கே சீல் வடிஞ்சது, பயங்கரமாக சீல் வடிவார் உடல். அந்த வாசுதேவ பிராமணர் ஒரு சுத்த பக்தர், தன்னை உணர்ந்தவர். அந்த சீல் வடிஞ்ச புண்ணில் புழு இருக்கும், அந்த புழு கீழே விழுந்தால் கூட அந்த புழு எடுத்து மேலே விட்டு போகிறார் தன்னோட உடம்புல. ஏன்னா நான் ஒரு ஆத்மா, எனக்கு எப்படி இந்த உடம்புல இருக்க ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உடலில் இருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதையே துன்பம் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவர் துன்பம் பண்ண செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த புழு எடுத்து தன்னுடைய உடலை விட்டுடுவார். அந்த மாதிரி ஒரு சுத்த பக்தி நிலையில் வாழ்ந்துருந்தது, தன்னை உணர்ந்த நிலையில் வாழ்ந்துருந்தது, தன்னை உணர்ந்த நிலையில். அந்த வாசுதேவ விப்ர சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு தெரிஞ்சோடனே கூர்ம பிராமண வீட்டுக்கு வர்றார். அதுக்குள்ளே சைத்தன்ய மகாபிரபு அங்கிருந்து போயிடுவார். சைத்தன்ய மகாபிரபு பார்க்க முடியலங்கிற தான் ஒரு துர்பாக்கியசாலிங்கிற ஒரு கதறி அழுவார். வாசுதேவ விப்ரர் என்ன பண்ணுவார்னா, நான் இந்த உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், ஏற்கனவே இந்த உடலால் எனக்கு நிறைய துன்பம், ஆனால் நான் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணுறது ரொம்ப பேரானந்தமாக அடையலாம், அவரை பார்க்குறது ஒரு பெரும் பாக்கியம் நினச்சிருந்தேன், இப்போ அதுக்கு எனக்கு நான் வந்து பாக்கியமற்றோம் ஆயிடுச்சு, எனக்கு அந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருவேன். அப்படி அழுது ஒரு வேதனைப்படும்போது அவருடைய தூய்மையான பக்தி சைத்தன்ய மகாபிரபு திரும்ப அங்கே கொண்டு வரும். சைத்தன்ய மகாபிரபு திரும்ப அந்த வழியாக வரும்போது வாசுதேவ விப்ரருக்கு தன்னுடைய காரணமற்ற கருணையை கொடுக்குறார். அவரை பார்த்தோடனே சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோன்னே வாசுதேவ பிராமணர் அவருடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறார் சாஸ்திரங்கமாக தாமரை பாதங்களில். உடனே சைத்தன்ய மகாபிரபு அவரை கட்டி தழுவிக்கு போகிறார். அப்படி கட்டி தழுவ போகும்போது ஆலிங்கனம் பண்ண போகும்போது வாசுதேவர் சொல்கிறார், மகாபிரபு என்னை தொடாதீங்க, நான் ஒரு வியாதி நோய் பிடிச்சவன், என்னோடய உடம்பெல்லாம் எப்படி பாருங்க அழி எல்லாம் சீல் வந்துட்டுருக்கு, நீங்கள் என்னை தொடக்கூடாது, என்கிட்ட வராதிங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வலுக்கட்டமாக அவரை பிடிச்சி கட்டி தள்ளிவிடுவார். அவரோட உடலில் உள்ள சீல்லாம் சைத்தன்ய மகாபிரபு உடல்லாம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு பரிசம் பட்டவுடனே, சைத்தன்ய மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணவுடனே அவருடைய உடல் உருக்கிய பொன்னிறமாயிரும், தங்க நிறத்தில் மாறிடும். அவருடைய ரோகமெல்லாம் குணாயி ரொம்ப அழகாயிடுவார், பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் ஆகிடுவார், ரொம்ப அழகாயிடுவார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஒரு வேதம் அந்த மாதிரி வியாதி வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கட்டி பிடிச்சது எப்படி இருக்கும், எப்படி இருக்கு, எப்படி நம்ம என்ன நினைப்போம். ஒருவேளை இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி குஷ்டம் வந்துச்சு, உடம்பெல்லாம் குஷ்டெல்லாம் வந்து சீலெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கட்டி பிடிச்சி தலைவனா நம்ம என்ன 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 சொல்லுவோம், சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவோம், சைத்தன்ய மகாபிரபு என்ன பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போது நமக்கு வந்து அதே மாதிரி வியாதி வந்துருச்சு, உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து சீலெல்லாம் வழிஞ்சு ரொம்ப வேதனை பயங்கர வலி. அப்போ சைத்தன்ய மகாபிரபு நம்மளை விட வந்து நம்மளுக்கு கட்டி பிடிச்சிடுறேன், கட்டி பிடிச்சி நம்மளுக்கு வியாதியெல்லாம் போய் அப்படியே உடம்பெல்லாம் அப்படி கோல்டு கலரில் மாறிடும், தங்க நேரத்தில் பொன்னிறமாயிருக்கும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவோம், சைத்தன்ய மகாபிரபு தான் அந்த பொன்னிறமான உடல் கொடுத்துருக்காரு, ரொம்ப உடல் ரொம்ப அழகாயிடுச்சுல, அப்போ நம்ம சைத்தன்ய மகாபிரபு என்ன பிரார்த்தனை பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பகவானுடைய கருணை எனக்கு நீங்க பகவான் கொடுத்த ரொம்ப சந்தோஷமா ஏற்றுவோம். ஆனா வாசுதேவ பிராமணர் என்ன சொல்லுவார் தெரியுமா, சைத்தன்ய மகாபிரபு கட்டி தள்ளுன்னு சொல்லுவார், சைத்தன்ய மகாபிரபு மகாபிரபு என்னையே இந்த மாதிரி குணப்படுத்தினீங்க, என்னை குணப்படுத்திட்டீங்க, இப்ப எனக்கு அகங்காரம் வந்துடும், நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னோட உடம்புல ரொம்ப அழகாயிடுச்சு, அது மட்டும் இல்ல, சைத்திரமா போய் மேல கருணை காமிச்சிட்டார், சைத்திரமா போய் கட்டி பிடிச்சிருக்கார், சைத்திரமா போய் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடும். நான் பேசாம அந்த வியாதியோட இருந்தா கூட எப்பவுமே உங்களை நினைச்சிட்டே இருப்பேன், உங்களுக்கு பக்தி பண்ணிட்டே இருப்பேன், என்னையே குணப்படுத்தி இப்ப எனக்கு பொய் அகங்காரம் வந்துடும், நான் இந்த உடல்கிற அகங்காரம் வந்துடும் அப்படின்னு சைத்திரமா ரொம்ப எளிமையா பணிவா பிரார்த்தனை செய்வேன். இப்ப சைத்திரமா சொல்வார், அப்படிலாம் இல்ல, நீ ஒரு சுத்த பக்தன் எனக்கு தெரியும், நீ எப்பவுமே என்னோட நித்தியமான சேவகர், நீ எப்பவுமே என் மேல பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்க, இந்த அவதாரத்திலும் இந்த பிரிவில் மட்டும் இல்லை, நீ ஓரொரு பிரிவிலும் எனக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு தான் இருக்க, என்னுடைய சேவகனா இருக்க, என்னுடைய நித்தியமான சேவகன், அதெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கமடைய மாட்டேன். இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க சைத்திரமா சேவக்கள் எல்லாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா பக்தி தொண்டு பண்ணியிருக்காங்க, ரொம்ப எளிமையா பக்தி தொண்டு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வசதி வாய்ந்த பக்தர்கள் இருந்திருக்காங்க, அதை சைத்திரமா அப்படி சேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க, கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க, யுதிஷ்டிர மகாராஜ், துருவ மகாராஜ், பிரஹ்லாத் மகாராஜ், இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வசதினால செருக்கடையுது, ஏன்னா அவங்களாம் சுத்த பக்தர். இதுதான் பக்தருக்கும் பக்தர்களாதவங்களுக்கு வித்தியாசம். தேவர்களோட சில சமயம் பதவியினால் அகங்காரப்படுறாங்க, நலகுவீரன், மணிகிரீவன், கூக்கு கந்தர்வன், இந்திரன், ஏன்னா இவங்களாம் சுத்த பக்தர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து ஆசைப்படக்கூடிய பக்தர்கள், அதாவது அந்த பக்தி தொழிலவங்கிட்ட தரம் கிடையாது, இவங்க சுத்த பக்தருடைய கருணையினால தான் அவங்க அந்த நிலையை அடைய முடியும் இல்லையா. சுத்த பக்தருடைய கருணை இருந்தால் தான் இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் உள்ளவங்க கூட பகவான் மேலே தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும். அதே சமயம் இவங்களாம் சுத்த பக்தர்களாக இருந்தாங்க, பிரஹ்லாத் மகாராஜ், பிரதாபருத்ர மகாராஜ், யுதிஷ்டிர மகாராஜ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வசதியாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, பொய் அகங்காரம் கிடையாது, அதனால அவங்க பகவானை சரணடைஞ்சாங்க. இதுதான் பக்தி தொண்டுடைய விசேஷமான குணம், சுத்த பக்தருடைய கருணை, பகவானுடைய கருணை. அதனால குந்திதேவி என்ன பிரார்த்தனை பண்றாங்க, எம்பெருமானே தங்களை சுலபமாக அணிவிட முடியும், யாரால் அணிவிட முடியும், பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்கள், பௌதிக வாழ்க்கை விரக்தி அடைஞ்சிருக்கிறவங்கனால ரொம்ப சுலபமாக அடைஞ்ச முடியும், கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. அதனால ஒரு பக்தன் இதெல்லாம் அடையணும் முயற்சிக்க கூடாது, அவன் வந்து பக்தி தொண்டில் முன்னேற்றம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை செய்யணும், அதுக்குதான் பக்தருடைய சங்கம். அதனாலதான் இதுக்காக முயற்சிக்கிறவங்க கூட பக்தருடைய சங்கத்தில் வரும்போது என்னும் அந்த அறியாமையிலிருந்து அவங்க அது அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. இப்ப ஜட உலகத்தில் ஜனங்க இதைத்தானே விரும்புறாங்க, ஆனால் அவங்க பக்தருடைய சங்கத்தில் வரும்போதும் பிரபாடி புத்தகங்களை படிக்கும்போது என்னும் அது உண்மை இல்லை, பக்தி தொண்டு தான் உண்மைங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது, அப்போதான் அவங்களால ஜபிக்க முடியும். எப்படி தரமான ஜெபம், இப்போ நம்மளாம் ஜபிக்கிறது அவ்வளோ தரமான ஜெபம் இல்லை, காரணம் என்னென்னா நமக்கு இன்னும் பௌதிகத்தில் பட்டத்தில் இருக்குது, பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்கோம். நம்ம பக்தி தொண்டில் உறுதியாகணும்னா நம்ம வந்து நம்முடைய தரத்தை கூட்டணும், பக்தி தொண்டுடைய தரத்தை கூட்டணும், நம்முடைய ஜபத்தை வந்து சிறந்தையோடு செய்யணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி, குந்தி மகாராணி கி, ஜெய் கோத்ரமணி. இதான் கேள்வியில் இருந்தேன்.